24. அறிவில்லாமையால் சங்காரம். இஸ்ரவேலருக்கு தேவன் காட்டின தயவானது கீழ்ப்படிதலை நிபந்தனையாக கொண்டதாகும். சீனாய் மலையின் அடிவாரத்தில் சகல ஜனங்களிலும் அவருடைய தனிச்சிறப்புடைய சம்பத்தாக அவரோடு ஓர் உடன்படிக்கை உறவுக்குள் அவர்கள் நுழைந்தனர். கீழ்ப்படிதலின் பாதையில் நடப்பதாக பயபக்தியுடன் வாக்குரைத்தார்கள். கர்த்தர் சொன்னவைகளையெல்லாம் செய்வோம் என்றனர். யாத்திராகமம் 19:5-8. சில நாட்களுக்குப் பின் சீனாய் மலைமேல் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. பின்னர் நியமங்களாகவும் கட்டளைகளாகவும் போதனைகள் பல மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்டன. அப்போது மீண்டும் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று ஒரு மனதோடு கூறினர் இஸ்ரவேலர். சட்டப்படி உடன்படிக்கை உறுதி செய்யப்பட்டபோது ஜனங்கள் மீண்டுமாக ஒரு மனப்பட்டு கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்று உறுதி கூறினார்கள். யாத்திராகமும் 24:3-7. தேவன் இஸ்ரவேலை தம் ஜனங்களாக தெரிந்து கொண்டார். அவர்கள் அவரை தங்கள் ராஜாவாக தெரிந்து கொண்டனர். வனாந்தர யாத்திரை முடிவில் உடன்படிக்கையின் நிபந்தனைகள் மீண்டுமாக கூறப்பட்டன. வாக்குத்தத்த தேசத்தின் எல்லைகளிலிருந்த பாகால்பேயூரின் வஞ்சகமான பாவத்தூண்டல்களுக்கு அநேகர் இரையான போது அங்கே உண்மையோடிருந்தவர்கள் தங்கள் விசுவாசப் பிரமாணத்தை மீண்டுமாக புதுப்பித்தனர். எதிர்காலத்தில் அவர்களை பாதிக்கக்கூடிய பாவத்தூண்டல்கள் குறித்து மோசே அவர்களை எச்சரித்தான். சுற்றிலுமிருந்த தேசத்தாரை விட்டு பிரிந்திருக்குமாறும் தேவனை மாத்திரமே தொழுது கொள்ளுமாறும் அவர்களுக்கு அறிவுரை கூறப்பட்டது. இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளையெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள் என்று இஸ்ரவேலருக்கு புத்தி சொன்னான் மோசே. உபாகமம் 4:1-6. தேவ கற்பனைகளை மறந்துவிடக்கூடாதென இஸ்ரவேலர் விசேஷமாக அறிவுறுத்தப்பட்டனர். அவற்றிற்கு கீழ்ப்படிவதில்தான் அவர்கள் பெலத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறவிருந்தனர். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் என்பதே மோசேயின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளாயிருந்தன. உபாகமம் 4:10. சீனாயில் பிரமாணம் கொடுக்கப்பட்டபோது நிகழ்ந்த ஆச்சரியமான காட்சிகள் ஒருபோதும் மறக்கப்படக்கூடாதவைகளாயிருந்தன. அண்டை தேசத்தாரின் மத்தியிலே நிலவி வந்த சிலை வழிபாட்டுச் சடங்காச்சாரங்களுக்கு எதிராக தெளிவும் உறுதியுமான எச்சரிப்புகள் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டன. நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்தர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளைத் தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எவ்விதச் சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்பதே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனையாயிருந்தது. வசனம் 15:16-19:23. யெகோவாவின் கட்டளைகளிலிருந்து விலகுவதால் உண்டாகக்கூடிய தீமைகளை சித்தரித்து காட்டினான் மோசே. வாக்குத்தத்த தேசத்தில் குடியேறி காலம் சென்ற பிறகு கேடான தொழுகை முறைகளுக்கு தங்களை அறிமுகப்படுத்தி வார்க்கப்பட்ட சொரூபங்களுக்கு முன்பாக பணிந்து மெய்யான தேவனைத் தொழுது கொள்வதை மீண்டும் மறுதளிப்பார்களானால் தேவகோபம் எழும்பும் என்றும், அவர்கள் சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டு அஞ்ஞான மக்கள் மத்தியில் சிதறடிக்கப்படுவார்கள் என்றும் வானத்தையும் பூமியையும் சாட்சியாகக் கொண்டு கூறினான் மோசே. நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடப்போகிற ஜாதிகளிடத்திலே கொஞ்ச ஜனங்களாய் மீந்திருப்பீர்கள். அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர் கைவேலையாகிய தேவர்களைச் சேவிப்பீர்கள் என்று அவன் எச்சரித்தான். வசனம் 26-28 வரை. நியாயாதிபதிகளின் நாட்களில் இந்த தீர்க்க தரிசனம் கொஞ்சம் நிறைவேறினது. ஆனால் இஸ்ரவேல் தேசம் அசீரியரிடமும் யூதா தேசம் பாபிலோனியரிடமும் சிறைப்பட்டுச் சென்றபோது சொல்லப்பட்டபடியே அது முழுமையாக நிறைவேறியது. இஸ்ரவேலின் வழிவிலகல் படிப்படியாக நேர்ந்தது. தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்தார் தாங்கள் என்றென்றும் கைக்கொள்வதாக வாக்குரைத்திருந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் அவர்கள் மறந்து போகும்படி அவர்களை மாற்ற சந்ததி தோறும் மீண்டும் மீண்டுமாக முயற்சிகளை மேற்கொண்டான் சாத்தான். உபாகமம் 6:1. இஸ்ரவேலர் தேவனை மறந்து அவர்கள் வேறே தேவர்களைப் பின்பற்றி அவர்களைச் சேவித்து அவர் களை பணிந்து கொள்ளும்படி வழிநடத்தப்பட்டால் மாத்திரமே அவர்கள் நிச்சயமாய் அழிவார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். உபாகமம் 8:19. ஆனாலும் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாதவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காக்கிறவரும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவருமாக இருக்கிறார். அது மனதுருக்கமுள்ளவரின் மகிமையான தன்மையாகும். பூமியிலுள்ள தேவசபைக்குச் சத்துருவானவன் அதனை உணர்வதில்லை. யாத்திராகமம் 34:6-7. இஸ்ரவேலருக்கான தேவநோக்கத்தைக் கெடுக்கச் சாத்தான் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு மத்தியிலும் அவர்களுடைய வரலாற்றின் மோசமான காலகட்டத்திலும் தீய சக்திகள் வெற்றியடைவதாகத் தோன்றினபோது ஆண்டவர் கிருபையாகத் தம்மை வெளிப்படுத்தினார். தேசத்தின் நலனுக்கான காரியங்களை இஸ்ரவேலருக்கு முன்பாக விளக்கினார். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவரென்று அறியாமற் போனார்கள் என்று ஓசியாவின் மூலம் அவர் அறிவித்தார். ஓசியா 8:12-11:3. ஆண்டவர் கனிவோடு அவர்களுடன் வாசம் பண்ணி தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலம் கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமுமாக அவர்களுக்கு போதித்தார். தீர்க்கதரிசிகளின் போதனைகளுக்கு இஸ்ரவேலர் செவிசாய்த்திருப்பார்களானால் அவர்களுக்கு ஏற்படவிருந்த அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய பிரமாணத்தை விட்டு விலகுவதில் அவர்கள் நிலைத்திருந்ததாலேயே அவர்கள் சிறைப்பட்டுப் போவதை அனுமதிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளானார் தேவன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்பதே ஓசியாவின் மூலம் கொடுக்கப்பட்ட தேவ செய்தியாயிருந்தது. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஓசியா 4:6. தேவ பிரமாணத்தை மீறுவது ஒவ்வொரு யுகத்திலும் இதே விளைவைத்தான் கொண்டு வருகிறது. நோவாவின் நாட்களில் நன்னடத்தையின் ஒவ்வொரு நியதியும் மீறப்பட்டு அக்கிரமம் எங்கும் அதிகமாக பரவியிருந்ததால் தேவனால் அதனை மேலும் பொறுக்கக்கூடாமல் போயிற்று. எனவே நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று ஆணையிட்டார். ஆதியாகம் 6:7. ஆபிரகாமின் காலத்தில் சோதோமின் மக்கள் தேவனுக்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் வெளிப்படையாக எதிர்த்து நின்றார்கள். ஜலப்பிரளய காலத்திற்கு முன் காணப்பட்ட அதே துன்மார்க்கமும் அதே சீர்கேடும் கட்டுக்கடங்கா அதே சிற்றின்பத் தோய்வும் அங்கு காணப்பட்டது. சோதோமின் குடிமக்கள் தேவப் பொறுமையின் எல்லையை தாண்டினார்கள். தேவகோபமென்னும் அக்கினி அவர்களுக்கு எதிராக தூண்டப்பட்டு பற்றி எரிந்தது. இஸ்ரவேலின் பத்து கோத்திரத்தார் சிறைப்பட்டுச் சென்றதற்கு முன்பான காலத்திலும் இதைப்போன்றே கீழ்ப்படியாமையும் இதே துன்மார்க்கமும் காணப்பட்டது. தேவ பிரமாணம் பிரயோஜனமற்றதாக எண்ணப்பட்டது. இது அக்கிரமம் எனும் மதகுகளை இஸ்ரவேலில் திறந்துவிட்டது. தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையுமில்லை, இரக்கமுமில்லை, தேவனைப் பற்றிய அறிவுமில்லை. பொய்யானையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபசாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்தப் பழிகளோடே இரத்தப் பழிகள் சேருகிறது என்றான் ஓசியா. ஓசியா 4:1-2. ஆமோசும் ஓசியாவும் சொன்ன நியாயத்தீர்ப்பு குறித்த தீர்க்க தரிசனங்களோடு எதிர்கால மகிமை குறித்த தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்பட்டன. பாவத்தை உணராது நீண்ட நாட்கள் கலகம் செய்த பத்து கோத்திரத்தார் முன்பு பலஸ்தீனாவில் தாங்கள் பெற்றிருந்த வல்லமையை மீண்டும் முழுமையாக பெறுவார்களென அவர்களுக்கு எவ்வித வாக்குத்தத்தமும் கொடுக்கப்படவில்லை. முடிவு காலம் மட்டும் அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிய வேண்டியதாயிருந்தது. ஆனால் பூலோக வரலாற்றின் முடிவில் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக கிறிஸ்து வரும்போது இறுதியாக மீட்கப்படும் தேவ மக்களோடு பங்கு கொள்ளும் சிலாக்கியமானது ஓசியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. பத்து கோத்தரத்தாரும் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் தரித்திருக்க வேண்டுமென உரைத்தான் தீர்க்கதரிசி. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் என்றான் தீர்க்கதரிசி. ஓசியா 3:4-5. வாக்குத்தத்த தேசத்தில் இஸ்ரவேலர் அவருக்கு உண்மையாயிருந்த நாட்களில் அவர்களுக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதங்களை பூமியின் தேவசபையில் இணைய விரும்பும் மனந்திரும்பிய ஒவ்வொர் ஆத்துமாவிற்கும் மீண்டும் அருளும் தேவத்திட்டம் பற்றி உருவகமான வார்த்தைகளால் பத்து கோத்தரத்தாருக்கும் தெரிவித்தான் ஓசியா. இஸ்ரவேலுக்கு தாம் இரக்கம் காட்ட விரும்புவதாக குறிப்பிட்ட கர்த்தர், ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய்ப் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சத் தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதி நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என் ஆண்டவரே என்று சொல்லாமல் ஈஷி என் புருஷரே என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போகப் பண்ணுவேன். இனி அவைகளின் பேரைச் சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும் என்றார். ஓசியா 2:14-17. இப்பூலோக வரலாற்றின் இறுதி நாட்களில் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் மக்களோடு அவருடைய உடன்படிக்கையை புதுப்பிக்க வேண்டியிருக்கிறது. அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களைச் சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இரங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். வசனம் 18-23. அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதமானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய்ச் சார்ந்து கொள்வார்கள். ஏசாயா 10:20. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது எனும் செய்திக்கு சந்தோஷமாக இணங்குகிறவர்கள் சகல ஜாதிகளிலும் பாஷைக்காரரிலும் கோத்திரத்தாரிலும் ஜனக்கூட்டத்தாரிலும் சிலர் இருப்பார்கள். பூமியோடு தங்களை கட்டுகிற ஒவ்வொரு விக்கிரகத்தையும் விட்டு அவர்கள் விலகி வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்வார்கள். ஒவ்வொரு சிக்கலிலுமிருந்து அவர்கள் தங்களை விடுவித்துக் கொண்டு தேவ இரக்கத்தின் நினைவு சின்னங்களாக உலகிற்கு முன் நிற்பார்கள். தேவ நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாக தூதராலும் மனிதராலும் அடையாளம் கண்டுகொள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 14:6-7-12. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சப்பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சத் தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்கிறான் ஆமோஸ். ஆமோஸ் 9:13-15.